கிறிஸ்தேசுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் தேவனுடைய கிருபையில் நம்முடைய கர்த்தருடைய அந்த நினை கூறுதலை நாள் பற்றிய அந்த ஒரு சத்தியம் நம்ம வந்து கடந்த நாள் முதலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அடிப்படை விஷயங்கள் நினைவுபடுத்துற ஒரு பாடம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மீண்டும் தேவன் வாய்ப்பு கொடுப்பார் நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அடுத்து கொஞ்சம் ஆழமான சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தியானம் செய்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த அடிப்படை விஷயம் நம்ம ஏன் பார்க்கணும்னா, ஸோ அநேக சகோதர சகோதரிகள் இந்த விஷயங்கள் குறித்து சமீப காலத்தில் ஒரு பெரிய பெரிய அதாவது ரொம்ப ஆழமான பாடங்கள் கேட்டுட்டு வரோம். ஸோ ஒரு அடிப்படை விஷயங்களோடு அது கேட்கும் போது இன்னும் அதனுடைய தாற்பயம் ரொம்ப புரியும். ஸோ அது ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு நம்ம இன்னைக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக இன்னைக்கு எல்லாருமே நம்ம கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து வந்ததுனால இன்னைக்கு இந்த பஸ்கான்னு சொல்லும் போது நமக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அவங்க எடுக்கிற வார வாரம் அல்லது மாதம் மாதம் அனுசரிக்கிற அந்த ராபோஜனம் இல்லையா, திருவிருந்து சொல்லுவாங்க. அப்போ அது நமக்கு நல்லாவே நினைவில் இருக்கும். ஆனா அது பார்க்கும்போது அது செய்யறாங்க கிறிஸ்தவர்கள், ஆனா எந்த வகையில செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு கடமையினுடைய அளவுல இருக்குது, அவ்வளவுதான். ஆனா உண்மையாக தேவனுடைய அந்த சித்தத்தின்படி அவருடைய சத்தியத்தின்படி அதை அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அதே போல இன்னைக்கு இஸ்ரேல் சனங்கள் கூட இதே காரியம் செய்யறாங்க. ஆனா அவங்க கூட அதை சரியா செய்யறாங்களான்னா அவங்க கூட இன்னைக்கு அது சரியா செய்யறதில்ல. அப்ப அவங்க கூட இன்னைக்கு கடமைக்காகத்தான் இந்த ஒரு விஷயங்களை அவங்க நிறைவேற்றி கொண்டு வருகிறது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முதற் பலன்களாக ஆவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இது அப்படி இல்லை. கண்டிப்பாக இதனுடைய அந்த தாற்பயம் புரிஞ்சு நம்ம இன்னைக்கு இதுல அனுசரிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். சோ அதுல கலந்து கொள்றது கூட இன்னும் புது சகோதரர்களுக்கு அந்த வாய்ப்பு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப இதுல விஷயமெல்லாம் நம்ம பார்க்கும் போதே அந்த ஒரு பஸ்கா எப்படி கொண்டாடணும், எப்படி கொண்டாடக்கூடாது, இதெல்லாம் இஸ்ரேல் சனங்களுக்கு கொடுத்த கட்டளையை வச்சுதான் நம்ம கூட இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த நிழலான கட்டளைகள் வச்சுதான் நம்ம அனுசரிக்கிறோம். நிஜத்துல நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அங்க அப்போஸ்தல் பவுல் மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிழலான விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சு கொள்றது 10ஆம் தேதி திறந்து கொள்ளணும், 14ஆம் தேதி மாலையில அதை அடுப்பிக்கணும், அதுக்கப்புறம் அதை அவங்க வீட்டுக்குள்ள இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டையை அடிச்சுட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள்ல பூசிடணும். பூசின பிற்பாடு என்ன செய்யணுங்க, அவங்க பூசின பிற்பாடு என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா வீட்டுக்குள்ள சும்மா இருக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும், அது அந்த வேலை என்ன செய்யணும், அவங்க எல்லா சுத்தம் பண்ணிட்டு அத நெருப்புல வேக வைக்கணும், அதுக்கப்புறம் அப்பம் தயார் செய்யணும், கசப்பான கீரை தயார் செய்யணும். இதெல்லாம் தேவன் அவங்களுக்கு அவங்களுடைய நன்மைக்காக கொடுத்தார். ஏன்னா ஒருவேளை அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா என்ன நடக்கும், சங்கார தூதன் வருவாரு, வெட்டிடுவார். ஒருவேளை அது ரத்தம் பூசப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கூட அவங்க வெளியே வந்தா என்ன ஆயிடும், ஏன்னா ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தா சங்கார தூதன் கடந்து போயிடுவார். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம என்ன வெளியே நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம்னா தலை அங்க போயிடும், அவ்வளவுதான், சங்கார தூதன் அங்க கட் பண்ணிடுவார். அந்த விஷயம் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சில காரியங்களை அவங்க செய்ய வேண்டியது ஒரு அருமையான அடையாளம் நமக்கு அதுல கூட வச்சிருக்கிறார். அப்ப அந்த வீடுன்னு சொல்லும் போது வீடு எது குறிக்கும், விசுவாச வீடு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியின் மேல நம்ம வைக்கிற அந்த விசுவாசம். சோ அதுக்குள்ளேயே நம்ம இருக்கணும், அதை விட்டு என்னைக்குமே வெளியே போயிருவே கூடாது அப்படிங்கிறது எகிப்துங்கிறது வெளியே பாக்குறதுங்கிறது எந்த குறிக்கும், வெளியே பார்த்தா என்ன இருக்கும், எகிப்து இருக்குது. சோ அந்த எகிப்துன்னு சொல்லும் போது அது உலகம் குறிக்குது. அப்போ இந்த ஒரு விசுவாசம் விட்டு நம்ம வெளியே போகும் போது அல்லது இந்த அழைப்பை விட்டு நம்ம வெளியே போகும் போது நமக்கு கண்டிப்பா அங்க சங்கார தூதன் ரெடியாங்க காத்துட்டு இருக்கிற நம்ம பாக்கிறோம். அதே போல சரி நம்ம வெளியே போகல ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கக்கூடாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே சும்மா இருந்தா என்ன ஆயிடும், விசுவாச வீடு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, அதான் செய்யறாங்க. அவங்க கிறிஸ்தவன் மேல விசுவாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யறது இல்ல. அது ரொம்ப முக்கியம். அப்ப கண்டிப்பாக செய்யணும். அப்ப என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளேயே இருந்தா என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளேயே இருந்து மாம்சத்தை சுடணும், அப்பம் தயார் செய்யணும், கீரை செய்யணும், செய்யறது மாத்திரம் இல்ல செஞ்சுட்டு என்ன பண்ணும், சாப்பிடணும். அப்ப இதெல்லாம் கூட நமக்கு சில அடையாளங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு அது எந்த வகையில அடையாளம் இருக்குதுங்க, அதுல எந்த வகையில நாம அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்யறது அப்படின்றது அது எது குறைக்கும். அப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம என்ன செய்யணும், முதல்ல அப்பம் சுடணும், அது சாப்பிடணும், ரெண்டு வேலை முக்கியமா செய்யணும். அப்ப இந்த ரெண்டு வேலை நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தேவன் அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு அடையாளம் அங்க இருக்குது. அப்ப அந்த கீரை, அந்த மாமிசம், அப்பம், கீரை, இது நம்ம செய்யறது மாத்திரம் இல்ல செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிடணும். அப்ப இந்த விசுவாச வீட்டுக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் பத்திட்டு, இந்த சுவிசேஷ யுகத்துல செய்ய வேண்டிய வேலைகள் முக்கியமாக இருக்குது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மாம்சத்தை சாப்பிடுறது எது குறைக்கும், மாம்சத்தை சாப்பிடுறது எது குறைக்கும். கிறிஸ்துவ நம்ம சொல்லப்போ அது கிறிஸ்துவ, அது நம்ம எப்படி கிறிஸ்துவுக்கு நிழல் எடுக்கிறோம், மாம்சம் கர்த்தருடைய சரீரம் இல்லையா, அந்த மாம்சம் கர்த்தருடைய சரீரம் குறிக்குது. அப்பம் சத்தியம், அவர் மூலமாக நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் சத்தியம் குறிக்குது. அந்த கீரை, கசப்பான கீரை பாடுகள் குறிக்காது, பாடுகள் குறிக்கிறது இல்ல, மாறாக அனுபவங்கள், அவர் சந்தித்துட்டு அந்த கசப்பான அனுபவங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ இதே நம்ம வாழ்க்கையில அங்க இருக்கணும். இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டவங்க அடிப்படையில செய்ய வேண்டிய விஷயம் அது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது அதை நம்ம முதலே சொல்லிட்டோம். இது ஒரு அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்றோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த அடிப்படையான விஷயங்கள் நம்ம கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். அப்ப அடிப்படையான விஷயங்கள் இது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மாமிசம் புசிக்கிறது எது குறைக்கும், இல்ல. சோ இந்த மாமிசம் புசிக்கிறதுங்கிறது எது குறிக்குதுன்னா, சோ அது விஷயம் கொஞ்சம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மாமிசம் எது குறிக்கும், கிருஷ்ணனுடைய சரீரம் குறிக்குது, சரிங்களா, சரீரம் குறிக்கும். ஒவ்வொரு பேசா பாக்கலாம், அது அவருடைய சரீரம் குறிக்குது. அப்ப அந்த சரீரம் அப்படின்றது எது குறிக்குதுன்னா, அவருடைய சாயல் குறிக்குது. அப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, என்ன வேலை அது, அவங்க எப்படி மாறணும் இல்லையா, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவங்க மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, குணலட்சணம், கர்த்தருடைய குணலட்சணங்களை வளர்த்து கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த குணலட்சணம் வளரணும்னா நமக்கு என்ன வேணும், அப்ப கர்த்தருடைய சாயல் நம்ம அடையணும்னா நமக்கு என்ன வேணும், சத்தியம் வேணும், ரொம்ப முக்கியம். அப்போ சத்தியமே இல்லாம நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன் நம்ம ஒருத்தர் சொல்லிட்டா அதனால எந்த பிரயோஜனமே இல்ல, ரொம்ப முக்கியம் அது. அப்போ அந்த ஒரு குணலட்சணமே எதன் அடிப்படையில தான் வரணும், சத்தியம், அவர் கொடுக்கிற அந்த ஜீவ அப்பத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக, அதுல தான் வரணும். அப்ப அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இருக்குது. அப்ப சத்தியம் பெற்றுக்கொண்டா மாத்திரம் பத்தாது, அடுத்து என்ன செய்யணும், கசப்பான கீரை சாப்பிடணும். அப்ப அந்த கசப்பான கீரை சொல்லும் போது அது நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற அந்த கசப்பான அனுபவங்கள், அனுபவங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ நம்ம பாட்டுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தோம்னா என்ன ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அப்ப கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சாயல் நம்ம வளரணும்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒண்ணு அவருடைய சத்தியம் வரணும், ரெண்டாவது இந்த ரெண்டு விஷயங்களும் வரணும்னா நமக்கு அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த படிப்பினைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்ப இந்த தீமையினுடைய அனுமதியின் மூலமாக அநேக அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த அனுபவங்கள் மூலமா தான் மறுபடியும் நமக்கு என்ன வரும், கிருஷ்ணனுடைய சாயல் வளரும். இப்ப அந்த அனுபவமே நமக்கு வரல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவன் சாயலுக்கு வளர்ந்துருக்கோம்னு சொல்ல முடியுமா, அனுபவமே இல்லை, எந்த தீமையினுடைய அனுபவமும் நம்ம வாங்கல, கசப்பான அனுபவமே வாங்கல, அதை சகிக்கிறதுக்கும் வாய்ப்பும் இல்லை, தாங்கிக் கொள்றதுக்கும் பொறுமை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் கிறிஸ்தனுடைய சாயலுக்கு மாறிட்டு இருக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த மூணுமே ரொட்டீனா நடக்கணும், அது நடந்துட்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும், எது வரைக்கும் நடக்கணும்னா விடியிற வரைக்கும் நடக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப இந்த சுவிசேஷம் முடியற வரைக்கும், அந்த கண்ணுக்கு தெரியற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுற வரைக்கும் ஒருவருடைய புது சிஷ்டனுடைய வாழ்க்கையில இது மூணும் தொடர்ந்து நடப்பிக்கப்பட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா அந்த சாயலுக்கு மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப சாயலுக்கு மாறது நமக்கு முக்கியமான நோக்கம். அந்த நோக்கம் நமக்கு நிறைவேறணும்னா சத்தியத்தின் அடிப்படையில தான் அது வரணும். சத்தியம் ஏற்றுக்கொண்டா மாத்திரம் பத்தாது, கற்றுக்கொள்றது மாத்திரம் பத்தாது, மேலும் அந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம உட்பிரவேசிக்கணும். கசப்பான அனுபவங்கள் அது எங்க வேணா வரலாம், நம்ம சனங்கள் மத்தியில வரலாம், உலகத்தின் மத்தியில வரலாம், குடும்பத்தின் மத்தியில, வேற எங்க வேணா, தொழில் செய்யற இடத்துல எங்க வேணா இருக்கலாம். ஆனா மொத்தத்துக்கு அந்த அனுபவங்கள் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். அந்த கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அங்கத்தான் கர்த்தருடைய குணலட்சணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ எப்படி வெளிப்படுத்தணும்? சோ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, அவர் கொடுத்த சத்தியம், சோ அதை வச்சுட்டு நம்ம வலுவாக நிக்கணும். சோ அதன் மூலமாக அந்த ஒரு குணலட்சணமாக்குள்ள வெளிப்படும். இந்த மூன்று விஷயங்கள் கண்டிப்பா தொடர்ந்து இந்த சுவிசேஷ சுகத்துல நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்து செய்ய வேண்டிய விஷயம். அப்ப இந்த இரவுல அந்த இஸ்ரேல் சனங்கள் அது மிக முக்கியமாக அவங்க கை கொண்டாங்க நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ஒருவேளை இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிட்டா கூட நமக்குள்ள பூர்ணமான ஒரு வளர்ச்சி வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது இந்த ஒரு பஸ்கா அவங்க அனுசரிக்கணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் மனசுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது மாத்திரம் இருந்துச்சுன்னா பஸ்கான நம்ம என்ன செய்யணும், ஆடு அடிக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமா அவங்க வந்து வச்சிருந்தாங்க மைண்டுக்குள்ள. ஆனா கண்டிப்பா அதுதான் முக்கியமானா கண்டிப்பா அதுதான் முக்கியம். பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய எல்லா வேலைகளும் அது தேவன் சொன்னபடி செய்து முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம், கண்டிப்பா செய்யணும். ஆனா அதை விட இன்னொரு முக்கியமான வேலையை அவங்க செய்தாதான் அந்த பஸ்காவே அவங்க அனுசரிக்க முடியும். ஒருவேளை அவங்க அந்த வேலையை அவங்க செய்யலன்னா அந்த பஸ்கா அவங்க அனுசரிக்கவே முடியாது. அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அது ஏதாவது ஒரு பகுதிக்கு மாத்திரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே முடியாது. அப்ப தொடர்ந்து வரிசையா படிப்படியா படிப்படியா ஒவ்வொன்னைக்கும் நம்ம வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அந்த பஸ்கா அனுசரிக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு கட்டளை என்ன வச்சார் தேவன், ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை வச்சார். யாத்ராகமம் 12 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம்.
குடிப்பிலா அப்பத்தை 7 அளவும் புசிக்க கடவீர்கள், முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7 வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேல் இருந்து அறுப்புண்டு போவான்.
பாருங்க, அப்போ இவங்க பஸ்கா கொண்டாடணும். ஆனா பஸ்கா கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகள் அங்க தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்க செய்ய வேண்டிய வேலை புளிப்பில்லாத பதார்த்தங்கள் அவங்க வீட்டுல இல்லாமல் பார்த்துக் கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அப்ப புளிப்பில்லாத பதார்த்தங்கள் அப்படின்னா அவங்க லிட்டரலா அதை செய்துட்டே ஆகணும். அவங்க வீட்டு அப்ப புளிப்பில்லாத விஷயங்கள் வீட்டுல இருந்து எடுக்கணும்னா என்ன செய்யணும், அவங்க புளிப்பான விஷயங்கள் வீட்டுல இருந்து எடுக்கணும்னா என்ன செய்யணும், வீடு எல்லாமே கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பண்டிகை நாட்கள்லாம் புறஜாதி ஜனங்கள்லாம் பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் கூட அந்த வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு தை தீபாவளி இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்க, வீடெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி ஒட்டடை அடிச்சு வெள்ளை அடிச்சு ஏதோ பண்றாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அதே வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனா அது ஏன் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியுது இல்ல, அவங்க என்ன வார்த்தையை சொல்லிடுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சுத்தம் பண்ணோம்ல சுத்தம் பண்றோம் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா ஏன் சுத்தம் பண்றோம் அவங்களுக்கு அதனுடைய பாரம்பரியம் எதுவுமே தெரியறதில்ல. ஆனா ரொம்ப முக்கியம், இதெல்லாம் வேதத்துல இருந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையிலிருந்து வெளிப்பட்டது, அது ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு பூமியில ஒவ்வொரு ஜனங்களும் கை கொள்ற அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வேதத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் எல்லாமே. அப்ப கண்டிப்பாக இங்க இஸ்ரேல் ஜனங்கள் நிழல்ல பார்க்கும் போது அவங்க தங்களுடைய வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி அங்க இருக்கிற புளிப்பான எந்த பதார்த்தங்களையும் வெளியே அவங்க கொண்டு போயிடணும். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாம வீட்டுல மாட்டிடுச்சுன்னா என்ன நடக்கும், அங்க தெரியாம மாட்டிச்சு மோசே இல்ல தேவன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா அங்க முடியாதது. சோ தேவன் கொடுத்தா கட்டளை கடலை தான் அது கண்டிப்பாக செய்யணும் அவங்க. அப்ப கண்டிப்பா அந்த புளிப்பான பதார்த்தங்களை அவங்க வீட்டுல இருந்து எடுத்து போட்டே ஆகணும். அப்ப இது கூட நமக்கு ஒரு அருமையான நிழல் இருக்குது. இன்னைக்கு நம்ம பஸ்கா கொண்டாடணும், கர்த்தருடைய நினைவு கூறுதலை நாள் நம்ம அனுசரிக்கிறதுக்கு நெருங்கிட்டு இருக்கிறோம். அப்ப அனுசரிக்கிறது நெருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கண்டிப்பா நம்ம கூட என்ன செய்யணும், புளிப்பான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியே எடுத்து போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. பாருங்க 1 Corinthians 5:6 நம்ம வாசிக்கலாம், 6-8 வரைக்கும்.
கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்.
இங்க கூட புது சிருஷ்டிகளுக்கு பஸ்காவை அனுசரிக்கிற விதம் பார்த்துட்டு அப்போஸ்தல் பவுல் அங்க கொடுக்கிறார். அப்ப இந்த ஒரு வசனத்தை நம்ம கொஞ்சம் முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்ப இங்க கூட நம்ம அந்த நினைவு கூறுதல்னால் நம்ம அனுசரிக்கிறோம். அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நாம நம்முடைய இந்த வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள் அங்க இருக்குது. சோ நம்ம கூட அதை செய்யலன்னா கண்டிப்பா என்ன நடக்கும்? கண்டிப்பாக அங்க அப்போஸ்தல் பவுல் அங்க 11 அதிகாரத்துல செல்லும் போது செய்யும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, அபாத்திரமாய் இதுல புசிக்கிறவன் பானம் பண்ணுகிறவனுக்கு அங்க ஒரு ஆக்கினை தீர்ப்பாங்க இருக்க சொல்றாரு. அப்ப அபாத்திரமாய்னு சொல்லும் போது புளிப்பு அது சம்பந்தமான இன்னும் மற்றவங்க விட்டு விஷயங்கள்லாம் வருது. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்டே தான் வரும், புளிப்பான விஷயங்கள் தான் வரும். அப்ப புளிப்பான விஷயங்கள் அது எதை குறிக்கும்? புளிப்பான விஷயங்கள் எது குறிக்கும்? அப்போஸ்தல் பவுல் அங்கேயே லிஸ்ட் கொடுக்கிறாரு, புளிப்பான விஷயங்கள் ரெண்டு புளிப்பு கொடுக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். ஒரு புளிப்பு இல்ல பழைய புளித்தமா, கரெக்டாங்களா? பழைய புளித்தமாவும் இருக்குது, இன்னொன்னு புதிய புளித்தமா இல்ல புளித்தமா அப்படி சொல்லிடுறாரு. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் நம்மள இருந்து நம்ம களைஞ்சு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப என்ன, இந்த பழைய புளித்தமாவும் புளித்தமாவும் பழைய புளித்தமாவும் எது குறிக்கும்? பழைய புளித்தமா சொல்லும் போது அது முழுக்க முழுக்க இந்த சாத்தான் மூலமாக இந்த உலகத்தின் மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிற குணலட்சணங்கள் இல்லையா, மாம்சீக குணலட்சணங்கள், அதாவது விழுந்து போன மனுஷங்களுக்கே உரிய அந்த குணலட்சணங்கள். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா இன்னைக்கு உடன்படிக்கை செய்த பிற்பாடு நம்ம கிட்ட இருந்த என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டார் தேவன், என்னைக்கு உடன்படிக்கை செய்தோமோ அன்னைக்கே அதெல்லாமே தேவன் கிருபையாக மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள மறுபடியும் வராம இருக்குங்களா? மறுபடியும் என்ன ஆகும்? புளிப்பான விஷயங்கள் நமக்குள்ள மறுபடியும் வர ஆரம்பிக்கும். ஆனா மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? அதையெல்லாமே எடுத்து போடணும். அப்போ அந்த புளிப்பான விஷயங்கள் சொல்லும் போது அது மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகளும் குறிக்குது. ஆனா அந்த மாம்சத்தினுடைய அத்தனை கிரியைகளையுமே அப்போஸ்தல் பவுல் அங்க ரெண்டே வார்த்தையில முடிச்சிட்டாரு இல்லையா. என்னென்ன வார்த்தைகள் போடுறாருங்க? துர்குணம், பொல்லாப்பு, இந்த ரெண்டு விஷயங்கள் அங்க கொடுக்கிறார். அப்போ எல்லா ஒட்டுமொத்த அந்த மாம்சீக கிரியைகள் எல்லாமே அந்த ரெண்டு விஷயங்கள் அடங்கிருது. அப்ப இதுதான் மற்ற எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையை சொல்றாரு. அப்ப இதனுடைய விஷயங்கள் நம்ம முதல்ல நம்ம கிட்ட இருந்து நம்ம நீக்கி போடணும். ஒருவேளை அது நம்ம கிட்ட இருந்து நம்ம நீக்கி போடாம நம்ம அதை அனுசரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? அங்க தீர்ப்பு வச்சிருக்கிறார் தேவன், கண்டிப்பாக அது செய்யும். ஏன்னா தேவன் என்னைக்குமே என்ன பண்றது இல்லைன்னா, நம்ம செய்யும் போது செய்ய வேண்டாம் அங்க தடுக்கிறது அங்க இல்ல, விட்டுருவார். ஆனா செய்ய வேண்டாம் சொல்லுவார், செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தீர்ப்பு இருக்குது, தண்டனை அங்க இருக்குது. சோ ஆரம்பத்துல இருந்து நம்ம அதான் பாத்துட்டு இருக்கோம். அப்ப கண்டிப்பா அது செய்யணும்னா அதுக்கு என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது, ஏன் அதெல்லாமே தேவன் கிளியரா கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நம்ம அந்த ஒரு புளிப்பான விஷயங்களோட இந்த பஸ்கா அனுசரிக்கும் போது அது தேவனுக்கு பிரியமானதாக அங்க இருக்கிறது இல்லை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அவைக்குரிய காரியத்துல நமக்கு இருக்கிற மற்ற எல்லா அந்த மாம்சீக விஷயங்களை முதல்ல நம்ம அப்புறப்படுத்தணும் நம்ம கிட்ட இருந்து. சோ எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம் அது நல்ல விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பஸ்காவுக்கு முன்னாடி, அதுல கையிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம இடத்துல இருக்கிற எல்லா புளிப்பான விஷயங்கள் நம்ம எடுத்து போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் கிட்ட இருந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா அது கண்டிப்பாக நம்ம முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இது அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்துல முதல் வேலை இது நம்ம செய்யணும், நம்ம கிட்ட இருக்கிற புளிப்பை நம்ம எடுத்து போடணும். சோ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? புளிப்பு எடுத்து போட்டு அடுத்து என்ன செய்யலாம்? புளிப்பு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? நம்ம புளிப்பை எடுத்து போட்ட பிற்பாடு நம்ம இப்ப பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். கண்டிப்பா அது நமக்கு தேவன் அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா இப்போ ரெண்டாவது அடிப்படை விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பஸ்காவை ஆசரிக்கிற முறை இப்ப நம்ம பார்த்த பிற்பாடு இப்ப அதுல இருக்கிற ஆழமான விஷயங்கள், அடிப்படையா இருக்கிற ஆழமான அந்த விஷயங்கள், ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? முதல்ல புளிப்பான விஷயங்கள் நம்ம எடுத்து போடுறோம், ரெண்டாவது விஷயம் புளிப்பான விஷயங்கள் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? பஸ்கா அனுசரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அங்க அனுசரிக்கிறதுனா என்ன குறிக்கும்? சாப்பிடணும் இல்லையா? அந்த பதார்த்தங்கள் அங்க இஸ்ரேல் சனங்கள் நிழல்ல அவங்க செய்துட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா இப்போ நமக்கு புது சிருஷ்டிகளா இருக்கும் போது கர்த்தர் ஒரு புது அடையாளம் அங்க வச்சிருக்கிறார், புது சிம்பிள்ஸ் நமக்கு அங்க கொடுக்கிறார். அப்ப இதை நம்ம இன்னைக்கு அனுசரிக்கிறோம், அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப இது எப்படி அனுசரிக்கணும், இது எப்படி அனுசரிக்கணும், அங்க அப்போஸ்தல் பவுல் நமக்கு அழகா கொடுக்கிறார் அதை எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப முதல்ல நம்ம என்ன எடுக்கணும், அப்பத்துல பங்கெடுக்கணும். ரெண்டாவது அந்த பாத்திரத்துல திராட்சை ரசத்துல நம்ம பங்கெடுக்கணும். அப்ப இந்த பங்கெடுக்கிற விஷயம் இதைதான் அனுசரிக்கிற முறை. இப்ப இந்த அனுசரிக்கிற முறை என்ன குறிக்குது? அப்ப அந்த அப்பத்துல நம்ம பங்கெடுத்துக்கிறோம் அது என்ன குறிக்குது, அந்த பாத்திரத்துல நம்ம பங்கெடுக்கிறோம் இது என்ன குறிக்குது? இப்ப இந்த அப்பம் சொல்லும் போது அப்பம் எது குறிக்கும்? ஓகே, இப்ப கொஞ்சம் அடுத்த ஸ்பேஸுக்கு வரும், முதல் ஃபேஸ் நமக்கு முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ஒரு அடிப்படையான விஷயங்களுக்குள்ள இப்ப நம்ம நுழைய போறோம். இப்ப அந்த அப்பம் என்ன குறிக்கும்? கிறிஸ்தனுடைய சரீரம் குறிக்குது, திராட்சை ரசம் ரத்தம் குறிக்குது. சரி, இது நம்ம ஆசரிக்கணும்னா இதுல என்ன முறை இருக்குது? இது ஆசரிக்கணும்னா இதுல இருக்கிற ஆழமான விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது, இதை எப்படி புரிஞ்சு நம்ம எடுக்கிறது இல்லையா? சோ அந்த விஷயம் நம்ம தெளிவா புரியலன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த அப்பம் சொன்ன போது இதே விஷயத்தை அப்போஸ்தல் பவுல் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 17 வசனத்துல அங்க சொல்றாரு பாருங்க. பாருங்க இங்க ரொம்ப ஒரு தெளிவு கொடுக்கிறார், ஒரே அப்பம், அந்த அப்பத்தில் நம்ம எல்லாருமே பங்கெடுக்கிறோம். பங்கெடுக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அங்க இருக்குது. என்ன வாய்ப்பு அது சொல்ற? இல்ல, கிறிஸ்தனுடைய அந்த ஒரே சரீரத்துல நம்ம அங்கமாக வகிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க நமக்கு இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல அந்த ரத்தம் பானம் பண்றது, அந்த திராட்சை ரசம், திராட்சை ரசம் நம்ம பானம் பண்றோம் இல்லைங்களா, அது என்ன அடையாளமாக இருக்குது? அதாவது சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது, அது மீட்கும் பொருள் அது குறிக்குது இல்லையா? அப்ப மீட்கும் பொருள் சொல்லும் போது இந்த உலகத்தினுடைய பாவத்தை தன்மேல் சுமந்துட்டு இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தை நீக்கிட்டு அங்க தன்னுடைய ஜீவன் அங்க கொடுத்தது நம்ம பாக்குறோம். அப்ப ரத்தம் ஜீவனுக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் மீட்கப்படணும்னா கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம் அங்க அவசியமாக இருக்குது. அப்ப இதே போல இன்னொரு வாய்ப்பு கூட தேவன் வைக்கிறார் புது சிஷ்யர்களுக்கு. அப்போஸ்தல் பவுல் சொல்றார், இந்த சரீரத்துல குறைவானது நான் என்ன பண்றேன், சரீரமாகிய சபைக்கு நான் நிறைவேற்றே சொல்றாரு இல்லையா? அப்ப அது என்ன குறிக்குதுன்னா நமக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ஈடுபலி அது 100% இருக்குது, அது முழு ஜனங்களுக்கு அதுவே போதும். ஆனா இங்க குறைவானன்னு சொல்லும் போது அப்ப எதை அடையாளப்படுத்துறது பாக்குறோம், குறைவானன்னு சொல்லும் போது சோ அது குறைவானது இல்ல, மாறாக அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற வாய்ப்புல, உலக ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற வாய்ப்புல யாருக்கும் அங்க பங்கு வைக்கிறார், சபை இல்லையா, அந்த சரீரமாக சபைக்கு ஒரு பங்கு வைக்கிறார். அப்ப அந்த பங்கை அவங்க சுதந்திரிச்சு கொள்ளணும்னா கண்டிப்பா அவங்க கூட என்ன செய்யணும், இந்த உலகத்துக்காக அவங்க தாங்கள் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சோ இந்த விஷயம் கூட நம்ம புரிஞ்சிருக்கிறோம், இது ஏற்கனவே நமக்கு தெரியும், அடிப்படையான விஷயங்கள் தான். அப்ப இதுதான் அடையாளமா, கர்த்தருடைய அந்த பாடுகள்ல நம்மளும் பங்கெடுக்கிறது அடையாளமா இல்லையா? அந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அப்போஸ்தல் பவுல் அங்க 1 கொரிந்தியர்ல அங்க 10:7 வாசிக்கும் போது அங்க ஒரு அடையாளம் வைக்கிறார், என்னன்னா நமக்கு அங்க ஒரு ஐக்கியம் இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்றார். அவ அந்த ஐக்கியம்னா என்ன அர்த்தம், ஐக்கியம்னா ஒரு அழகான என்ன வார்த்தை என்னன்னா சம்பந்தம். சோ சம்பந்தம்ங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை. அது நமக்கும் கர்த்தருடைய அந்த சரீரத்துல அந்த அப்பத்துல நம்ம பங்கிடும் போது அந்த அப்பத்துக்கும் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்ப அந்த சரீரத்துல ஒரு நபராக நம்ம மாறுறது தான் ஒரு பங்கா, புரியுதுங்களா? இல்ல அந்த உலகத்துக்கு அவரோட கூட சேர்ந்து நம்ம ஜீவன் கொடுக்கறது தான் ஒரு பங்கு வச்சிருக்கிறாரா, ஒரு சம்பந்தம் அதுதான் இருக்குதா? ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்ப கண்டிப்பா அது குறிக்கிறது இல்ல, புரியுதுங்களா? அது கண்டிப்பா இருக்குது, அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல புது சிருஷ்டிங்களுக்காக வச்சிருக்கிறார். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல நம்ம பங்கெடுக்கணும்னா அடிப்படை விஷயம் ஒண்ணு இருக்குது. இப்ப எப்படி பஸ்க அனுசரிக்கணும்னா அதுக்கு அடிப்படை விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த புளிப்பான விஷயங்கள் நம்ம இடத்துல நம்ம எடுத்து போடணும், அது ரொம்ப முக்கியம். அதே போல அந்த சரீரத்துல அங்க ஆசீர்வதிக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா சோ அதுக்கு கூட ஒரு அடிப்படை விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அது செய்தாதான் நமக்கு அந்த வாய்ப்புக்குள்ள பிரவேசிக்கவே முடியும். அப்ப அந்த ஒரு சிந்தையோட தான் அங்க நம்ம பங்கிட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இதை நீங்க பங்கெடுக்கும் போது உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. அப்ப நிதானித்து பாருங்கன்னு சொல்லும் போது அடிப்படையில் அங்க என்ன விஷயத்தை அங்க நிதானித்து பார்க்கணும்னு சொல்ற, நிதானித்து பார்க்கணும் கண்டிப்பா, ஆனா எந்த விஷயத்தையும் அங்க நிதானித்து பார்க்கணும். ஒண்ணு, ஒரு அடிப்படை விஷயம், நமக்குள்ள எந்த புளிப்புமே இருக்கவே கூடாது, அது முதல்ல இருக்கணும். ரெண்டாவது, நிதானித்து பார்க்கணும்னா என்ன விஷயம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும், எதை குறிச்சு நம்ம நிதானிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்ப அது என்ன குறிக்குதுன்னா, நிழல்ல நம்ம பார்க்கிறோம் இந்த சரீரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய. ஃபர்ஸ்ட் ஒரு நிழல் ஒரு பேஸ் பார்த்தோம் இல்லையா, அது என்ன குறிச்சது பார்த்தோம், சரீரம் எது குறிச்சது, குணலட்சணங்களை நமக்குள்ள கொண்டு வரது நம்ம வந்து பார்த்தோம். அதே சமயத்துல அந்த பிக்க கொடுத்த அந்த சரீரம் எது குறிக்குது அப்படின்னா, அந்த பாடுகள்ல நமக்கு ஒரு பங்கு இல்லையா, அந்த பாடுகள்ல நமக்கு ஒரு பங்கு இருக்குதுங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு மேல இன்னொரு விஷயம் நம்ம கொஞ்சம் போய் பார்க்கும் போது, அதே அந்த சரீரத்துல நம்ம பங்கெடுக்கும் போது நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். அப்ப அந்த நிதானிக்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை செய்தும் போது நம்ம என்ன சொல்லி உடன்படிக்கை செய்துட்டோம் தேவன்கிட்ட, அடிப்படையான விஷயம் தான் கேக்குறேன். இது நம்ம இதுதான் பாயிண்ட் நம்ம சொல்ல, இது ஒரு அடிப்படையான விஷயம். என்ன சொல்லி நம்ம தேவன்கிட்ட அங்க உடன்படிக்கை செய்துட்டோம், உங்களுடைய சித்தமே நான் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க நம்ம உடன்படிக்கையில சொல்லிட்டு வந்தோம். அப்போ உங்களுடைய சித்தமே செய்யணும்னா நம்முடைய அந்த ஜீவ பலியை குறிச்சு நம்ம அங்க ஒப்பு கொடுத்துருக்கிறோம் தேவன்கிட்ட. நான் இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு, ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்க போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அப்போ இந்த ஒப்பு கொடுத்த விஷயம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம நிறைவேற்றிட்டு வரோமா, அந்த ஜீவ பலியை நம்ம நிறைவேற்றி கொண்டு வரமா. என போன வகுப்புல சகோதரர் சொல்லும் போது அந்த விஷயங்கள் அழகா சொன்னார். புதுப்பித்துக் கொள்ற ஒரு கால பகுதியை சொன்னார். புதுப்பித்துக் கொள்றது, புதுப்பித்துக் கொள்றதுனா என்ன விஷயத்தை புதுப்பித்துக் கொள்றது, எதை புதுப்பித்துக் கொள்றது நம்ம பாக்குறோம், நம்முடைய உடன்படிக்கை. உடன்படிக்கை தேவன்கிட்ட நம்ம கொடுத்துட்ட, அதுதான் சொன்னார் புது வருஷம் நமக்கு எங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாரு இல்லையா. சோ இந்த ஒரு பஸ்கா அதுல இருந்து நமக்கு அங்க புது வருஷம் ஆரம்பமையும் ஆகுது அங்க சொன்னார் இல்லையா. அப்ப நம்ம இந்த புது வருஷம் வரும்னு சொல்லும் போது அங்க நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்ப எது புதுப்பித்துக் கொள்ளணும்னா, நம்முடைய உடன்படிக்கையை நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். கணக்கு பார்க்க வேண்டிய காலத்துல இருக்கோம். அப்ப என்ன கணக்கு பார்க்கணும்னா, நம்மளுடைய உடன்படிக்கையை நம்ம கொஞ்சம் எடுத்து கணக்கு பார்க்கணும். அப்ப தேவனுக்கு நம்ம உடன்படிக்கை செய்யும் போது நம்ம நூறுன்னு சொல்லியிருந்தோம், இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கோம். அதே போல நம்முடைய நேரம் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், நம்முடைய காலம் மன்னிக்கணும், நம்முடைய அறிவு எவ்வளவு கொடுத்துருக்கோம், நம்முடைய இந்த சரீரம் பலம் எவ்வளவு கொடுத்துருக்கோம், நம்முடைய செல்வம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் இல்லையா, செல்வாக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம். அப்ப இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப புதுப்பித்துக் கொள்றதுன்னா, நாம் செய்து கொண்ட உடன்படி அடிப்படை விஷயம் இது கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம், நம்ம இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகவே நம்ம வந்திருக்கிறோம். அப்படித்தான் நம்ம தேவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு வரைக்கும் நாம அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோமா, நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு அப்பத்துல நம்ம பங்கு கொள்றது அது எது குறிக்குதுன்னா, அதாவது அப்பம் மற்றும் திராட்சை ரசத்துல பங்கு கொள்றது நம்முடைய உடன்படிக்கையை குறிச்சு நம்ம முடிவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை புதுப்பித்துக் கொள்ள, அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம கருத்தில் கொண்டு செய்ய வேண்டியது இருக்குது. இப்ப முதல் விஷயம் நம்ம பார்த்தோம், நம்ம கிட்ட இருக்கிற எந்த புளிப்பான விஷயமா இருந்தாலும் அதை முதல்ல புறம்பாக்கி போடணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையின் படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறோமா, அந்த உடன்படிக்கையை நம்ம காத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோமா இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய சித்தப்படி. சோ அந்த ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள் கண்டிப்பா நம்ம பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாம நிதானித்து பார்க்கறதுக்கு அவசியமாக இருக்குது. அப்ப அடுத்த ஒரு கட்டம், இது அடிப்படையான ரெண்டு விஷயங்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த ஒன்னு குறைந்தையர் 10:17 வாசம் இல்லைங்களா, அப்பத்துல அந்த வசனம் வாசிங்க, ஒன்னு குறைந்தையர் 10:17. பாருங்க அந்த ஒரு அப்பத்துல நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறப்படியால அந்த ஒரு அப்பம் சொல்லும் போது இப்ப அந்த இதில் நம்ம ஏற்கனவே அடிப்படையில கேட்டிருக்கிற விஷயம் தான். இப்ப அந்த அப்பம் தயாராகணும்னா எப்படி தயாராகும்? லிட்டரலா அந்த ஒரு அப்பம் எப்படி தயாராகும்? நிறைய கோதுமை மணிகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அதெல்லாம் அரைக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? தண்ணி ஊத்திட்டு அது நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? பிசைஞ்சதுமே சுடக்கூடாது. என்ன பண்ணுவாங்க பொதுவா லிட்டர்ல நம்ம பாக்கலாம், என்ன பண்ணும் மாவை என்ன பண்ணும்? நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எடுத்து நல்லா அடிப்பாங்க. அந்த சாஃப்ட் வரணும் இல்லைங்களா, அந்த மெதுவா இருக்கிற அந்த ஒரு நிலைக்கு அது வரணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? அதை நல்லா அடிப்பாங்க, கட்டை எடுத்து அடிப்பாங்க, இல்ல அந்த கல் வச்சு இப்படி அடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பண்றோம் இல்லையா, அதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த அதை எடுத்துட்டு நம்ம அங்க அடுப்ப அந்த இதுல சூடு நெருப்புல அதை நம்ம சூடு பண்றோம். அப்ப இதனுடைய அடையாளம்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த கோதுமை மணிகள் யார் தான் குறைக்குது? களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த மணிகள் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த மணிகள் எல்லாமே என்ன ஆகணும்? அரைக்கப்படணும் இல்லையா, மாவாக நொறுக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ அந்த நொறுக்கப்படுறதுங்கிறது எது குறிக்கும்? அப்ப மணிகளாக நம்ம வந்ததுமே முதல்ல நொறுக்கப்படுற விஷயம் எது குறிக்கும்? ஆமா, பாடுகள் குறிக்குது. அதே சமயத்துல இன்னும் ஒரு அடையாளம் எப்படி கொடுக்கறாங்கன்னா, நம்முடைய சுயம். முதல்ல நம்ம பாடுபடுறதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சுயம் தூக்கி எறியப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன? நொறுக்கப்படணும். அது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லாமல் போயிடணும். தவிடுபடியாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய சுயம் கண்டிப்பா இல்லாமல் போயிடணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அது மற்ற வேலைகளுக்கு அது ரெடி ஆகும். ஒருவேளை அரையும் குறையும் அந்த ஒரு கோதுமை இருந்துட்டா கூட அது என்ன ஆகாது, ஒரு அருமையான மாவாங்க அது நெருப்புல சுடப்பட்டு ஒரு அருமையான அப்பமா அங்க மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த நம்முடைய சுயம் எல்லாம் தூக்கி எறியப்படணும், அது ஒண்ணுமே இல்லாமல் போகணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? அது மாத்திரம் பத்தாது இல்லையா, அது மாத்திரம் பத்தாது, அடுத்து என்ன ஆகணும்? தண்ணி ஊத்துட்டு அது நல்லா இல்ல சோ அந்த ப்ராசஸ் பாக்குறோம். அது மறுபடியும் தண்ணி ஊற்றப்பட்ட என்ன ஆகணும்? நல்லா உன்னோட ஒண்ணு அந்த மாவு சேர்க்கப்படணும் இல்லையா. அப்ப அந்த ஒரு அங்கங்களா இங்க நம்ம அங்கங்களாக கூட்டி சேர்க்கப்பட்ட பிற்பாடு சோ நம்ம எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே விஷயம் இதுதான், சத்தியம். சத்தியம் தான் நம்ம எல்லாரையும் ஒன்னும் இணைக்கிற ஒரே விஷயம் சத்தியம். நமக்குள்ள எவ்வளவு கருத்துக்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நம்ம எப்படி வேணா நிலையில இருக்கலாம், ஆனா சத்தியம்னு வரும்போது நமக்குள்ள எல்லாம் என்ன ஆயிடும்? கண்டிப்பா ஒரு ஒருமித்த அந்த ஒரு உறவு அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த தண்ணி பார்க்கும் போது சத்தியம், நம்ம எல்லாரும் அப்படி இருக்கும் போது நம்மளே கூட்டி சேர்க்கிறது தேவனுடைய சத்தியம் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த சத்தியம் அது நம்ம அது மாத்திரம் பார்த்தாதே, சத்தியம் இருந்துட்டா மாத்திரம் பார்த்தாது, அது என்ன ஆகணும்? நல்லா மிதிக்க பண்ணும் இல்லையா, நல்லா அட்டிக்க போடணும். சோ அப்ப அதெல்லாம் எது குறிக்குதுன்னா, சோ எல்லாம் ஒன்னாகும் போது அங்கத்தான் என்ன ஆகும், நிறைய அனுபவங்கள் அங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ அந்த அனுபவங்கள் நம்ம பார்க்கும் போது அது ரொம்ப கஷ்டமானதா இருக்கணும் இல்லையா, அப்பதான் அது என்ன ஆகணும், அது ரொம்ப மெதுவா அது அந்த ஒரு சாஃப்ட் நேச்சருக்கு அது வரும். அப்ப நல்லா அடிக்கப்படணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப நிறைய பாடுகள் நம்ம வாழ்க்கையில நம்ம வாங்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்முடைய குணலட்சணம் என்ன ஆகும், ரொம்ப அந்த கர்த்தருடைய குணலட்சணத்துக்கு ஒப்பாக அது வந்து மாறும். சோ அது மாறின பிற்பாடு தான் அந்த ஒரு அப்பத்துக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்க முடியும். அதுக்கு பிற்பாடு என்ன ஆகணும், அப்பையும் கூட விடுறது இல்ல, மறுபடியும் என்ன ஆகணும், சோ நெருப்புல அதே சுடப்படணும். அப்ப அந்த கடுமையான அனுபவங்கள் சோ இதெல்லாம் கொஞ்சம் 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 எப்படி இருக்கும்னா, ஒரு லேசா, அதை விட இன்னும் கொஞ்சம் கடினம், இன்னும் கொஞ்சம் கடினமா இப்படி இருக்கும். ஆனா நெருப்புல சுடப்படுறதா அது என்னது, கடைசி அந்த ஒரு ப்ராசஸ் அது குறிக்கிறத நம்ம பார்க்கணும், கடைசியா இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கடைசி இருக்கும் போது டைரக்டா அது நெருப்புல சுடப்படும் போது சோ அந்த அனுபவங்கள் அது அதுதான் அந்த நெருப்பு என்ன குறைக்கும் இல்லையா. சோ அது மிக ஒரு சோதனை நம்ம வந்து பாக்குறோம். நம்ம யார் வெள்ளி யார் தங்கம் சோ அப்படிங்கிற பிரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது அது. அப்ப அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள இன்னைக்கு எல்லாருமே நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்ம செலுத்தணும்னா அங்க கூட நம்ம என்ன பண்ணோம், அந்த சோதனைகளை தாங்கிட்டு அமைதியா அங்க கர்த்தருடைய கருத்துக்குள்ள அங்க இருக்க வேண்டிய இதெல்லாம் ஒரு அடையாளம் நம்ம பாக்குறோம் அவ்வளவுதான். அதே போல அந்த நெருப்பு மன்னிக்கணும், அந்த திராட்சை ரசம் கூட உருவாகிறது கூட எப்படி இருக்கும், ஒரு கொலை எடுத்துட்டோம்னா அதுல எல்லா திராட்சையும் இருக்கும், ஆனா அந்த திராட்சைகள் ஒன்னொன்னு ஒன்னோட எப்படி இருக்கும், தனித்தனியா ஒட்டாம அங்க இருக்கும். அப்ப அதெல்லாம் கூட என்ன ஆகணும், அதே போல. அப்ப அந்த ஒரு திராட்சை ரசம் வரணும்னா கூட அது என்ன ஆகணும், நல்லா போட்டு அது அரைக்கப்படணும். உன்னோட ஒன்னும் நல்லா அரைக்கப்பட்ட பிற்பாடு தான் அங்கிருந்து அருமையான ஒரு ஜூஸ் அங்க வருது நம்ம வந்து பாக்கணும். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு அருமையான அடையாளம் அங்க வச்சிருக்கிறாரு. அந்த பாடுகளுக்கு ஒரு அருமையான அடையாளம், அந்த சரீரத்துல நம்ம ஒரு பங்கு ஆளா அங்க பங்குக்கு இருக்கிறோங்கிறது ஒரு அருமையான ஒரு அடையாளம் அங்க வச்சிருக்கிறார். அப்ப இதை குறிச்சு அங்க அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது அதைத்தான் சொல்ற, இந்த ஒரு சரீரத்துல அதாவது அந்த அப்பத்துல நம்ம பங்கெடுக்கிறதுனால அந்த சரீரத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது சொல்றார். அப்ப இன்னொரு நம்ம ஃபேஸ் கொஞ்சம் போய் பார்க்கும்போது அது என்ன சம்பந்தம், அது எப்பேற்பட்ட சம்பந்தம் சொல்ல போகும்போது, இப்ப இதுவரைக்கும் நம்ம அடிப்படை விஷயங்கள் பார்த்துட்டோம். ஆனா அடுத்தது நம்ம பார்க்கும்போது நம்ம ஜீவபலி மாத்திரமே நிறைவேற்றுறது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற குறிக்கோளா? ஜீவபலி மாத்திரமே நம்ம நிறைவேற்றிட்டோம்னா நம்ம சபையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஜீவபலி மாத்திரமே நம்ம நிறைவேற்றிட்டோம்னா நமக்கு சபையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் நம்முடைய குறிக்கோளா, சென்டர் பாயிண்ட் அதுவா? கண்டிப்பா ஜீவபலி செலுத்தணுங்கிறது அது அடிப்படையான விஷயம் இல்லையா? நம்ம உடன்படிக்கை செய்து கொண்டு வந்த விஷயம் அது. அப்ப அதுதான் மற்ற எல்லா காரியத்துக்கும் அடிப்படையான விஷயம். அப்போ அது கண்டிப்பாக நம்ம செஞ்சாதான் அடுத்ததுக்கு நம்ம தயாராக முடியும். அப்ப ஜீவபலி நம்ம செலுத்துறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதுவே போதுமா அப்படின்னா கண்டிப்பா அதுவே போதுமானதாக இல்ல. சோ அடுத்தது என்ன செய்யணும்? அப்ப அதுல ஒரு சம்பந்தம் சொல்றாரு இல்லையா, சம்பந்தம் சொல்றாரு இல்லைங்களா? என்ன சம்பந்தம் பத்திட்டாங்க அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்குது? அந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிக்ல நம்ம கேட்டிருக்கிறோமே. அந்த சம்பந்தம் எது குறிக்கும்? வசனம் மறுபடியும் நீங்க வாசிங்க. பாருங்க அப்போ மறுபடியும் அதுல தொடர்ந்து வாசிட்டு வாங்க, அதுல அந்த வசனம் 16ல இருந்து வாசிங்க. பாருங்க ஒரு அருமையான ஒரு அடையாளம் குறிக்குது. அந்த ஐக்கியம் எது குறிக்குதுன்னா சம்பந்தம் குறிக்குது. சோ நமக்கு அதுல ஒரு சம்பந்தம் இருக்குது. சோ என்ன சம்பந்தம் அது, என்ன சம்பந்தம் பத்திட்டு அங்க அப்போஸ்தல் பவுல் பேசிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துனுடைய சரீரம். சோ அதுல இருக்குது நமக்கு ஒரு சம்பந்தம். சோ அது ஜீவபலி செலுத்துறதா அந்த சம்பந்தமா? சோ அப்படி சொல்லும் போது அது இல்ல கர்த்தர். இது ஒரு இது கூட ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். சோ இது என்ன குறிக்குது அப்படின்னா இன்னொரு சம்பந்தம், அந்த சரீரத்துல நம்ம ஐக்கியம் ஆகணும்னா ஜீவபலி மாத்திரம் பத்தாது, மாறாக என்ன வேணும் அப்படின்னா பாடுகள். கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட அந்த பாடுகள், அந்த அனுபவங்கள். போன வாரம் நம்ம சகோதரர் அந்த ஒரு அருமையான ஒரு பாடம் நமக்கு கொடுத்திருந்தார் இல்லையா, தேவனுடைய கிருபையில அதை நம்ம வாங்கணும். அப்ப கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில அந்த சீஷர்கள் மத்தியில இருந்த போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் அவர் எப்படி பார்த்துட்டார், ஒவ்வொரு அனுபவங்களும் அந்த பலவீனமான தன் கூட இருக்கிற சகோதரர்கள் மத்தியில அவங்க மூலமா வரக்கூடிய எல்லா காரியங்கள் அவர் எப்படிப்பட்ட பார்வையில பார்த்தார் இல்லையா? சோ அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய சிந்தை நம்ம வந்து பார்க்கணும். சோ இதுதான் அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்றார். இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சிந்தையில எப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சு அந்த சோதனை கட்ட நேரங்களில? அப்ப இன்னைக்கு கூட நம்ம அதே நேரத்தில் தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள், அந்த அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். சோ இந்த மாதிரியான சோதனையான நேரத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும்? அப்ப ஏன்னா ஜீவபலி செலுத்துறதுங்கிறதே நம்ம கண்டிப்பா செலுத்திடுறோம். ஒரு வைராகியத்துல அல்லது ஒரு உண்மையான சந்தோஷத்துல நம்ம செய்து முடிச்சிடறோம். ஆனா அதுக்கு பிற்பாடு இன்னொரு பகுதி இருக்குது, அது நம்ம என்ன ஆயிடும் கண்டிப்பா அநேக நேரங்கள்ல நம்ம மறந்துடுறோம். ஆனா கண்டிப்பா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான கோல். அதுதான் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த சாயல், அந்த குணலட்சணம். அப்ப அந்த குணலட்சணம், அதுக்குள்ள இருந்த அந்த ஆழமான சிந்தை, தன்னுடைய அந்த சகோதரர்கள் மத்தியில எப்படிப்பட்ட அந்த ஒரு சிந்தை இருந்துச்சு அவருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தை நம்ம வளர்த்து கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்ப ஒரு இது ஒரு மேலோட்டமான விஷயம் நம்ம இப்ப பார்க்கணும். அப்ப இந்த பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், பஸ்கா அனுசரிக்கணும், ஆனா அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்து ஆகணும். ஒண்ணு, புளிப்பில்லாத அந்த ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடணும்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா புளிப்புகளும் நம்ம எடுத்து போடணும், அவ்வளவுதான். முதல்ல அதை செய்யணும். ஒருவேளை அது செய்யலைன்னா கண்டிப்பா டேஞ்சர் இருக்குது. அப்ப அந்த புளிப்பான விஷயங்கள் நமக்குள்ள இருந்து அது போயிடணும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அதுதான் பேசிக்கு மாத்திரம் இல்ல, அடுத்தது அதை கடந்து வரும்போது இன்னொரு விஷயம் செய்யணும். அப்ப அந்த புளிப்பான விஷயங்களை எடுத்து போட்ட பிற்பாடு அவங்க அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து அவங்க என்ன செய்யணும், மாமிசம் புசிக்கணும், அப்பம் புசிக்கணும், கீரை புசிக்கணும், இந்த மூணு வேலையும் கண்டிப்பாக செய்யணும். அப்ப அது ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய குணலட்சணம் வளர்த்துக் கொள்றது தான் நமக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அங்க அப்போஸ்தல் பவுல் ரோமருக்கு எழுதும் போது அதே விஷயத்த தான் எழுதுறாரு. அப்ப தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு என்ன பண்ணிருக்கிறார், முன் கொடுத்திருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப கண்டிப்பா நமக்குள்ள அந்த குணலட்சணங்கள் வளரணும்னா நமக்கு அது எதனுடைய அடிப்படையில தான் வந்தே ஆகணும், சத்தியத்தின் அடிப்படையில தான் அது வந்தாகணும். சென்டிமெண்டல் இல்ல, வெறும் சத்தியத்தின் அடிப்படையில தான் வரணும். அப்ப சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம அதை பெற்றுக் கொள்ளணும்னா வெறும் சத்தியம் படிக்கிறோம் கேட்கிறோம் சொல்றோம் அது மாத்திரம் பார்த்தாது, மர வேணும் வேணும். கடினமான அனுபவங்கள் நம்ம எவ்வளவு கேட்டோமோ அதுக்கு தகுந்த போல கடினமான அந்த அனுபவங்களுக்குள்ள, கசப்பான அந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம உட்பிரவேசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு முறுமுறுப்பேமே இல்லாமல் அது நம்ம அந்த கீரை அந்த கசப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது எடுத்துக்கொள்ளும் போது அடுத்து என்ன வரும், இது மூணுமே எப்படி எடுக்கணும், அவங்க வெறும் அந்த மாம்சம் மாத்திரமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அப்பம் மாத்திரமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீரை மாத்திரமே சாப்பிடறது இல்ல, இவங்க அந்த மூணுமே என்ன செய்யணும், தொடர்ந்து இது கொஞ்சம் எடுக்கணும், இது கொஞ்சம் எடுக்கணும், இது கொஞ்சம் எடுக்கணும், அடுத்து ஒரு ரவுண்ட், இப்படித்தான் அது அவங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தருடைய குணலட்சணம் அடையிறதுங்கிறது ஒரே ஒரு அட்டம்ல அது வரதே இல்லை, கண்டிப்பாக அது பல சுற்றுக்கள் அது இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு சுற்றுலையும் நம்ம என்ன பண்ணோம், அந்த குணலட்சணங்கள் அடையிறதா நம்முடைய நோக்கமாகவே இருக்கணும், அதைதான் பாக்குறோம். சத்தியம் கேட்கணும், அது ரொம்ப முக்கியமான நோக்கம். அதே போல கசப்பான கீரை சாப்பிடணும், ரொம்ப முக்கியமான நோக்கம். ஆனா இந்த ரெண்டுலயுமே இருக்கிற பிரதானமான நோக்கம் பார்க்கும்போது இந்த ரெண்டுமே தேவன் எதுக்கு தான் கொடுக்கிறார், அவருடைய சாயல் கர்த்தருடைய சாயலுக்கு நம்ம வளர்றதுக்கு தான் அங்க கொடுக்கறோம். நம்ம பார்க்கறோம் இதை ஒரு அடிப்படையான விஷயம், அடிப்படையான சிந்தை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது அதுல நமக்கு இருக்கிற ஒரு பங்கு, ஜீவ பலியை செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க வச்சிருக்கிறார் நம்ம பார்க்கறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடன்படிக்கை செய்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாகவே அதை நிறைவேற்றி நம்ம வந்துட்டு இருக்கிறோமா, சோ இந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் நம்மைனா நிதானித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்ப இந்த மூன்று அடிப்படையான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும் முதல்ல. சோ அடுத்தது கொஞ்சம் மேலான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அடுத்த வாரத்துல தேவன் கிருபையில நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அமேன். ஒரு சின்ன அறிவிப்பு நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. வருகிற வியாழக்கிழமையெல்லாம்